ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 14, ஜட இயற்கையின் முக்குணங்கள், 19. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் நான்யம் குணீபயக்கர்த்தாரம் யதாதர்ஷானு பஷ்யதே திருஷ்டானு பஷ்யதே குணேபயஶ்ச பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதே. நான்யம் குணீபயக்கர்த்தாரம் யதாதிருஷ்டானு பஷ்யதே குணேபயஶ்ச பரம் வேதி மத்பாவம் சோதி கச்சதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவிதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெ. எல்லா செயல்களிலும் இயற்கையின் குணங்களை தவிர வேறு கர்த்தா யாருமில்லை என்பதையும், பரமபுருஷர் இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிந்து முறையாக காண்பவன் எனது ஆன்மீக இயற்கையை அடைகின்றான். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலீதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினும். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 14 19 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில், யார் ஒரு மனிதன் இந்த முக்குணங்களை பற்றி புரிந்து கொள்கின்றானோ, உண்மையாக தெரிந்து கொள்கின்றானோ, அதுக்கப்புறம் பரமபுருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறதையும் யார் ஒரு மனிதன் தெரிந்து கொள்கின்றானோ, அவன் எனது தெய்வீகமான இயற்கையை அடைகின்றான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னா, பகவத்கீதையை படிக்கிறோம், கேட்குறோம், ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா பலன்கள் இல்லாமல் இருக்காது. சாதாரண செயலை செய்யும் பொழுது பலன்கள் இருக்கும் பொழுது, உத்தமமான ஆன்மீக விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா பலன்கள் இருக்காமல் இருக்காது. அதாவது பகவான் எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் நம்ம எதையும் எதிர்பார்க்காத செய்யும் பொழுது பகவான் வந்து பலனை கொடுக்காமல் இருப்பது கிடையவே கிடையாது. இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார், தெய்வீக இயற்கையை அடைகின்றான். அதாவது நம்ம வந்து முக்குணங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு. இந்த குணங்கள் ஆத்மா ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் இந்த மூன்று குணங்கள் சம்பந்தம். பகவானுக்கு இது சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றார் பகவான், ஆன்மீகமயமானவர். பகவான் மட்டும் இல்லாமல் வைகுண்டத்தில் இருக்கின்ற எல்லா வைகுண்ட வாசிகளுமே வந்து சுத்த சத்துவ நிலை, இந்த முக்குணங்களுக்கு கீழ் வருவதே கிடையாது. அப்படியே தூய பக்தர்கள், இந்த உலகத்திலேயே தூய பக்தர்கள் இருந்தார்கள் அப்படின்னா அவர்களும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றார்கள். சுத்த சத்துவ நிலை அப்படின்னா 24 மணி நேரமும் பகவான் வந்து பகவானோட தொடர்பு வைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து சுத்த சத்துவ நிலைக்கு வருகின்றோம். அதுபோல தூய பக்தர்களே சுத்த சத்துவ நிலையில் இருக்கும் பொழுது, வைகுண்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே சுத்த சத்துவ நிலை ஆன்மீக நிலையில் இருக்கும் பொழுது பகவான் வந்து இந்த முக்குணங்கள் அகப்படுவது கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அரசன் வீட்டு வேலைக்காரன் வந்து குரோர்பதியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராஜாவை பற்றி கேட்கவே தேவையில்லை. அவன் வீட்டில் வேலை செய்கிறவனே கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தான்னா அப்போ அரசன் எவ்வளோ பணம் வச்சுருப்பான் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோல் பகவானுடைய பக்தர்களே சுத்த சத்துவ நிலையில் இருக்கும் பொழுது பகவானை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இதை யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ, அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக குருவின் மூலியமாக நம்ம வந்து முறையான குருவின் மூலமாக நம்ம எப்பொழுது முக்குணங்களை பற்றி தெரிந்து கொள்கின்றோமோ, அப்போ அவன் தெய்வீகமான இயற்கையை அடைகின்றான் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த முக்குணங்களை வென்றுவிடலாம் அப்படின்னு குறிப்பிடுறார். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடம்புல இல்லை வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு எப்போ நம்ம எளிமையாக விடை காணலாம் அப்படின்னா, அந்த ஜுரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜுரம் அப்படின்னா உடலில் சூடு அதிகமாக இருக்கின்றது என்று பொருள். அப்போ உடல் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, அதிகப்படியான சூடை வந்து வெளியேற்ற வேண்டும். அதனால் உடம்பு சூடாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த சூடு குறையும் பொழுது அதுக்கப்புறம் காய்ச்சல் அதுவாக போயிடும். அதேமாதிரி சளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடலில் வந்து அதிகப்படியான குளிர் தன்மை இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுது, மூக்கின் வழியாக சளியாக வெளியே வருகிறது இந்த சரீரத்திலிருந்து. அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜுரம் எப்படி வருது, சளி எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சளி பிடிச்சிருக்கா, சரி தயிர் மோர் இது ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா, அப்போ என்ன ஆகிடும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குளிர் தன்மை குறைய 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 சளி அதுவாக நின்றுடும். இது போல் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதற்கு காரணம் என்ன, எப்படி கட்டுப்படுத்துவது, இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சளியை ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். அதுபோல் முக்குணங்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, முக்குணங்கள்னால் என்ன, எப்படி வேலை செய்கிறது, எப்படி ஒரு மனிதன் துன்பத்தில் மூழ்குகின்றான் அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, அப்போ இந்த முக்குணங்களை பற்றி நம்ம நன்றாக வென்றுவிடலாம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். இங்கே பகவான் உண்மையான குரு அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து பரமாத்மாவாக இருக்கின்றார். அவரே உண்மையான குரு. அவர் தான் வந்து ஆன்மீக விஷயங்களை அர்ஜுனனுக்கு எடுத்து உரைக்கின்றார். அதனால் வந்து எல்லோருக்குமே வந்து முதன்மையான குரு யார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து தான் வந்து தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முஹ்யந்தி யசூரயஹ, பிரம்மதேவருக்கும் வந்து ஞானத்தை கொடுக்கின்றார், சிவபெருமானுக்கும் ஞானத்தை கொடுக்கின்றார், லக்ஷ்மி தேவிக்கு கொடுக்கின்றார், குமாரர்களுக்கு கொடுக்கின்றார், உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மாவாகவும் இல்லை நேரடியாகவும் வந்து பகவான் வந்து பலவிதமான ஞானத்தை கொடுக்கின்றார். அவரே உண்மையான குரு. அதுபோல் நம்ம வந்து பகவானிடமிருந்து நேராகவோ இல்லை பகவானுடைய தூய பக்தர்களிடமிருந்தோ நம்ம வந்து கேட்கும் பொழுது நம்ம உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நம்ம பொய்யான குருகிட்ட போனோம் அப்படின்னா கிழக்க போகிறதுக்கு அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா மேற்க கையை காமித்து விடுவார்கள். நம்ம அங்கே மேற்க போனோம் அப்படின்னா இங்கே இது மாதிரி ஒருத்தர் இல்லையாங்க, வேற ஒருத்தர் தேடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் இப்போ தான் ஜிபிஎஸ் அந்த பிஎஸ் இந்த பிஎஸ் இருக்குது. அந்த காலத்தெல்லாம் வந்து எங்க இவர் வீட்டுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னா நேராக போய் வந்து இடது பக்கமாக திரும்புங்க வந்துடும் அப்படிம்பாங்க. நம்மளும் அங்கே போனோம் அப்படின்னா உண்மையான குருவாக இருந்தால் சரியாக சொல்லி கொடுப்பாரு, பொய்யானவராக இருந்தால் என்ன பண்ணுவார், எங்கேயே இவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தப்பாக காமிச்சிருவார். அதுபோல் ஆன்மீக வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் வந்து குரு. உண்மையான குரு இருந்தால் அப்படின்னா நம்ம உண்மையான ஆன்மீக நிலையை பற்றி புரிந்து கொள்ளலாம். நான் யார், அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து இந்த ஆத்மா, இந்த சரீரம் இல்லை, இந்த அதாவது குரு அப்படின்ட்டு பெரிய தாடி பெரிய மீசை எல்லாம் வச்சுக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள், கோடிக்கணக்கான பணம் ஏதோ பண்ணுகிறார்கள். ஆனால் வந்து எங்கன்னா யாருன்னா சொல்லிக் கொடுக்குறாங்களா, நம்ம ஆன்மீக பயிற்சியில் முதல்ல என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆத்மா, நான் சரீரம் கிடையாது, இந்தியனும் கிடையாது, முஸ்லீமு கிறிஸ்டியனு எதுவுமே கிடையாது, அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுளுடைய குழந்தை ஆன்மா அப்படின்னு யாருன்னா சொல்லிக் கொடுக்குறாங்களா, கிடையவே கிடையாது. எல்லாம் பண்ணால் இதை பண்ணுன்றான், அதை பண்ணுன்றான், இப்படி இருக்கலான்றான், அப்படி இருக்கலாம், எவ்வளோ வந்து யார், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கே முதல்ல யாரும் சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. உண்மையான குரு அப்படின்னா முதல்ல அகம் பிரம்மாஸ்மி, நீ வந்து ஆத்மா, இது சரீரம் கிடையாது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இருக்கிற சரீரம் வந்து இது தற்காலிகமான சரீரம், நிலம் நீர் பூமி இறப்பு நல வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்காரேத்தியமே பின்ன பிரகிருதி ஹஸ்ததம். இந்த சரீரம் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மையான குரு சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட இந்திரியங்கள் என்னென்ன இந்திரியங்கள் இருக்கின்றன, எப்படி எப்படி இழுத்து கொண்டு செல்லும், அதை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள் எப்படி வந்து மாட்ட வைக்கிறது, அதாவது சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வசமாக மாட்டி விட்ருவான், எங்கன்னா போய்ட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வசமாக மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதுபோல் இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்மாவை மாட்டி விட்டுவிடும், சம்சார சாகரத்தில் மாட்டி விட்டுவிடும். அதை பற்றியும் இந்த உண்மையான குரு சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் இந்த முக்குணங்கள் எப்படி வேலை செய்கிறது, முகுணங்கள், சத்துவகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம்னா என்ன, இது எப்படி வேலை செய்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து உண்மையான குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லி கொடுப்பார். அதனால் வந்து இதை போல் வந்து உண்மையான ஆன்மீக விஷயங்களை நாம் பிரித்து 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 பார்க்க பழகி கொண்டோம், உண்மையை புரிந்து கொண்டோமா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய திவ்யமான இயற்கையை அடைய முடியும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து பகவான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், ஆத்மா எதையும் பண்ணுவதே கிடையாது. ஆனால் இந்த மூ குணங்கள் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா நம்மளை வந்து வேலை செய்ய வைக்கிறது. எப்படி அப்படின்னா, இந்த ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே நுழையும் பொழுது அந்த சரீரத்திற்கு தகுந்தாறு போல் வந்து வேலை செய்கிறது. எப்படி இந்த பொம்மல் ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பொம்மல் ஆட்டத்தில் வந்து கயிறை இழுக்க இழுக்க அந்த பொம்மை ஆடுது இல்லையா, அதுபோல் இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா இந்த முக்குணங்கள் இழுக்க 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 இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுகிறது, ஆடுகிறது. அதாவது சர்க்கஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் என்ன பண்ணோம் வந்து இசை அமைக்க அமைக்க இசை அடிக்க 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 அது என்ன பண்ணும், சிங்கமும் வந்து ஆட்டம் போடும். அது சிங்கம் வந்து அது என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்னா அதனுடைய தன்மையை மறந்திருக்கிறது. சிங்கத்தில் பக்கத்தில் போக முடியுமா, போகவே முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறான், சிங்கத்தினுடைய தலைக்குள்ளே வாய விடுறான், தலைக்குள்ளேயே சிங்கத்தோட தலைக்குள்ளேயே மனுஷன் வந்து என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா தலையை விடுறான். எவ்வளோ தைரியம், ஏன் அப்படின்னா சிங்கம் அதனுடைய உண்மையான தன்மையை மறந்து இருக்கின்றது. அதுபோல் இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா மறந்து இருக்கின்றது. ஒரு சரீரத்தினுடைய ஒரு சரீரத்துக்குள்ளே போகும்பொழுது அது வந்து நாய் இருந்துச்சு, நாயினோட சரீரத்துக்குள்ளே போகும்போது குலைச்சே ஆகணும், பூனை இருக்கும் போது மியா மியான்னு கத்தி ஆகணும். ஒரு பசுமாடினுடைய சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மா போகும்பொழுது அதனுடைய தன்மைக்கு தகுந்தாறு போல் வேலை செய்கின்றது. ஆனால் உண்மையான குரு இல்லை அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. சம்சார சாகரத்தில் ஏதோ வந்து அடித்து கொண்டு செல்வதை போல் அந்த காத்தோட காற்றை அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடித்து கொண்டே சென்று விடுவோம். அதனால் வந்து உண்மையான குருவின் மூலியமாக கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாகவோ இல்லது அல்லது வந்து பகவானுடைய தூய பக்தர்கள் அவர்களிடமிருந்து கேட்கும் பொழுது இது போன்ற உண்மையான ஞானத்தை முக்குணங்கள்னா என்ன அப்படிங்கிறதை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுது நம் பகவானுடைய உண்மையான தெய்வீக நிலையை அடையலாம் அப்படின்னு இந்த பதத்தில் வந்து குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.